إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கடந்த ஓரிரு பாடங்களிலே தொடர்ச்சியாக நாம் தொழுகையிலே துஆ கேட்பது சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்து வருகிறோம். தொழுகையில் எந்த எந்த சந்தர்ப்பங்களில் நாம விரும்பி பிரார்த்திக்கலாம் என்பதனை ஒரு தலைப்பின் வழியாகவும், இன்னொரு பாடத்திலே அப்படி துஆ செய்ய முடியுமான சந்தர்ப்பங்களில் ஒன்றான சுஜூதுடைய நிலையில் கேட்கப்படக்கூடிய ஒரு சில பிரார்த்தனைகளின் மகிமைகளையும் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய இந்த பாடத்தின் மூலம் தொழுகையிலே நாம விரும்பி துஆ செய்ய முடியுமான இரண்டாவது சந்தர்ப்பம் அத்தஹியாத் ஓதியதன் பிறகு, இந்த அத்தஹியாத்திலே நாம் என்ன ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும், எப்போது நாம் துஆ செய்ய வேண்டும், எவ்வாறான துஆக்களை செய்ய முடியும் என்பது சம்பந்தமாக இன்றைய இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் ஒரு முக்கியமான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவதானித்து வரக்கூடிய இந்த தலைப்பு, அதாவது துஆ செய்தல் என்ற இந்த விடயத்தினுடைய பெருமதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆவை பொறுத்தவரைக்கும் இது அல்லாஹ்வினுடைய விதியை கூட மாற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா முதன் முதலில் பேனையை படைத்து அதற்கு எழுதுமாறு கட்டளையிட்ட போது அது அனைத்தையும் எழுதி முடித்தது. அதன்படிதான் இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களும் அமையப்பெறுகிறது என்பதனை நாம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சமாக கதருடைய நம்பிக்கை என்று நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த வகையில் இந்த உலக வாழ்வினிலே எனக்கு எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் என்னை வந்தடைகிறது, உங்களுக்கு என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவைதான் உங்களையும் வந்தடைகிறது. இப்படியான இந்த வாழ்க்கையிலே சில நேரங்களில் சில விடயங்கள் எமக்கு தேவைப்படும், அது கிடைக்கும் கிடைக்காமல் போகும் இந்த நேரத்திலே இதை எப்படி நாம் அடைவது என்ற ஒரு சிந்தனையிலே நாம் போராடக்கூடிய சில தருணங்களை வாழ்விலே நாம் எதிர்நோக்குகிறோம். அதற்கு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், எப்படியும் அல்லாஹ்தான் தர வேண்டும் என்று தெரியும், அதனால் நேர்ச்சை செய்வார்கள். யா அல்லாஹ், நீ இப்படி இதை செய்து தந்தால் நான் இப்படி செய்வேன், இந்த அளவு நான் உனக்காக உன்னுடைய பாதையிலே தர்மமாக கொடுப்பேன், அல்லது இந்த அளவு நான் நஃபிலான தொழுகைகளை தொழுவேன், அல்லது நஃபிலான நோன்புகளை நான் பிடிப்பேன், எனக்கு இந்த காரியம் ஆகினால் என்று நேர்ச்சை செய்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேர்ச்சை அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அதை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் அந்த நேர்ச்சை கதிரை மாற்றாது. நீங்கள் என்னதான் நேர்ச்சை செய்தாலும் அதனால் அல்லாஹு தஆலா ஒன்றை மாற்றப் போவதில்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு கஞ்சனிடமிருந்து அவனுடைய பணத்தை இது வெளியாக்கி கொண்டு வருகிறது, இதுதான் நேர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரயோசனம் என்று சொன்னார்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதிரை மாற்றக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் சொன்னார்கள், அது துஆவாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது, நேரடியாக அவனிடம் நாம் கேட்பது இருக்கிறது, இது ஒன்றுதான் அல்லாஹினுடைய விதியிலே இருக்கக்கூடிய ஒன்றை மாற்றி தரக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை சரியாக நாம் புரிந்து கொண்டால் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதற்கு எமக்கு தேவை ஏற்படுகிறதோ, எமக்கு உலகிலே தேவைகள் ஏற்படுகிற போதெல்லாம் அல்லாஹ்விடம் அதை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் மாற முடியும். அதிலும் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான இடம்தான் நாம் சென்ற பாடங்களிலே கற்றோம், சுஜூதுடைய நிலை. இந்த சுஜூதுடைய நேரத்திலே ஒரு அடியான் அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறான், வேண்டிய பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம் என்பதனை நாம் கற்றிருக்கிறோம். இதே போன்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் முடியுமான இரண்டாவது சந்தர்ப்பம் தான் இந்த அத்தஹியா. இந்த அத்தஹியாத்திலே எப்போது துஆ செய்வது என்பதுதான் இன்று நாம் கற்றுக்கொள்ளவிருக்கக்கூடிய பாடமாகும். இது சம்பந்தமாக நாம் அறிந்த ஒரு செய்தி சுருக்கமாக நான் இந்த இடத்திலே கூறிவிட்டு விடயத்திற்கு வருகிறேன். சுனன் திர்மிதி என்ற கிரந்தத்தின் 3476 செய்தி, ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், தொழுகிறார். தொழுகையிலே இருப்பின் போது 2 ரக்காத்துகளோ அல்லது 4 ரக்காத்துகளோ அவர் தொழுதுவிட்டு அந்த அத்தஹியாத் இருப்பின் போது, அத்தஹியாத்துக்கு வந்தவுடன் எதனையும் அவர் ஓதாமல் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லாஹும்மா க்ஃபிர்லி வர்ஹம்னி என்று ஓதுகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜில்த அய்யுஹல் முசல்லி, தொழுகவரே நீர் அவசரப்பட்டு விட்டீர். தொழுகையில் அத்தஹியாத்தில் துஆ கேட்க முடியும், ஆனால் அதற்கென்று ஒழுங்கு இருக்கிறது, நாம் நினைத்த பிரகாரம் கேட்க முடியாது. தொழுபவரே அவசரப்பட்டு விட்டீர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ தொழுகையிலே இருக்கிறாய், இப்படியே உட்காரக்கூடிய தருணத்திற்கு வந்து விட்டாய், அத்தஹியாத் அமர்விற்கு வந்து விட்டாய். சில நேரங்கள் அமைதியாக உட்காரக்கூடிய நேரம் அது. அந்த நிலைக்கு வந்தவுடன் நீ என்ன செய், அல்லாஹ் அவனுக்கு அவன் என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் தகுதியாக இருக்கிறானோ அவற்றை கொண்டு நீ புகழு, வசல்லி அலைய, முதலாவது அல்லாஹுவை புகழ்ந்து விடு, அதற்கு பிறகு என் மீது சலவாத்து சொல்லு, சும்மது, பிறகு என்ன செய், நீ துஆ செய்து கொள், அதற்கு பிறகு நீ தாராளமாக துஆ செய்து கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி விடயத்தை கேள்விப்பட்ட சமயத்தில் இன்னொரு மனிதர் அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து அவரும் தொழுகிறார். அந்த தொழுகையிலே அமர்விலே அவர் சரியான ஒழுங்கின்படி அல்லாஹுவை புகழ்ந்து நபி மீது சலவாத்து சொல்லி அவருடைய தேவைகளை அவர் கேட்கிறார். இதனை பார்த்து கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுஹல் முஸல்லி உதுஉ துஜப், தொழுபவரே நீ பிரார்த்தனை செய், உனக்கு விடையளிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இதுதான் இந்த அத்தஹியாத்திலே துஆ செய்வதனுடைய ஒழுங்கை கூறக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தியாக இருக்கிறது. அந்த ஒழுங்கை நாம் சரியாக செய்து பிரார்த்திக்கிற போது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை இந்த செய்தியிலே நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒழுங்கு என்ன? முதலாவது அல்லாஹுவை புகழ வேண்டும், இரண்டாவது நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு நாம் நாடியதை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இங்கு நாம் முதலாவதாக பார்க்க வேண்டிய அம்சம் அல்லாஹுவை எப்படி புகழுவது, அதனுடைய வழிமுறை என்ன? நாம் நினைத்த பிரகாரம் புகழ்ந்து விட்டு செல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு சலவாத்து சொல்லிவிட்டு துஆ கேட்கலாமா? அல்லது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு அக்பர் சொல்ல முடியுமா என்றால், அதற்குரிய ஒரு தெளிவு இன்னொரு செய்தியிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 402வது செய்தி இவ்வாறு இடம்பெறுகிறது. குன்ன நகூலு ஃபி ஸலா ஹல்ஃப ரசூலில்லா அஸ்ஸலாமு அலல்லாஹ் அஸ்ஸலாமு அலா ஃபுலான், அதாவது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நாம் தொழுது கொண்டிருந்தோம். இந்த நேரத்திலே இந்த அல்லாஹுவை புகழுவது, மனிதர்கள் மீது சலாம் சொல்ல வேண்டும் என்ற விடயங்களை வைத்து அதனுடைய வடிவம் தெரியாமல் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அஸ்ஸலாமு அலல்லாஹ், அந்த அத்தஹியாத்திலே தெரியாமல் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சலாம் உண்டாகட்டும், வஸ்ஸலாமு அலல் நபி, நபி மீது சலாம் உண்டாகட்டும், வஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல், வஸ்ஸலாமு அலா மீகாயில், இன்ன இன்ன யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரையெல்லாம் சொல்லி சொல்லி இவர் மீது சலாம் உண்டாகட்டும், இவர் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இந்த அத்தஹியாத்தை, அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த விடயத்தை அத்தோடு சேர்த்து அனைத்து மனிதர்களின் மீதும் சலாம் சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம், அதாவது நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே, அவன் சாந்தமானவன், அவன் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் சாந்தமானவன். உங்களிலே ஒருவர் தொழுகையிலே உட்கார்ந்து விட்டால், அத்தஹியாத் அமர்வு அதிலே இருந்து விட்டால், ஃபலியக்குல், அவர் சொல்லட்டும், அத்தஹியாத்து லில்லாஹ் வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், காணிக்கைகள் சலவாத்துக்கள் நல்லவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நபியே உம்மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வினுடைய அருளும் அபிவிருத்தியும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அந்த சாந்தி எங்கள் மீதும் உண்டாகட்டும், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇதா காலஹா, சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இப்படி இவ்வாறு இதை சொல்லிவிட்டால், அஃபாபத் குல்ல அபுதின் லில்லாஹி ஸாலிஹுன் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த உலகத்திலே யாரெல்லாம், இந்த உலகத்திலும் சரி வானத்திலும் சரி, வானத்திலும் பூமியிலும் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லியதாக ஆகிவிடும். அந்த கடமையை அவர் பூர்த்தி செய்து விடுவார். இந்த வடிவத்திலே சலாம் சொன்னார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து என்ன சொல்ல வேண்டும், அஷ்ஹது, நான் சான்று பகர்கிறேன், அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு இலாஹ இல்லை என்று. வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இன்னும் நான் சான்று பகர்கிறேன், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியான், அவருடைய தூதர் என்று. எனவே இந்த செய்தியின் மூலம் அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த வடிவத்தையும் அத்தோடு சேர்த்து அனைவரின் மீதும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இதை தொடர்ந்து இன்னொரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே செய்தியிலே கூறுகிறார்கள். அத்தஹியாத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு, ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக் கொடுத்து விட்டு தொடர்ந்து ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், சும்மய தஹையரு மினல் மஸ்அலதி மாஷா. அதற்கு பிறகு அவர் நாடிய துஆக்களை அவர் தெரிவு செய்து கொள்வார். அவர் விரும்பிய பிரார்த்தனைகளை அவர் தெரிவு செய்து கொள்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இதிலே எமக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், துஆ செய்தல் என்றொன்று இருக்கிறது, ஆனால் அது அத்தஹியாத்துக்கு பிறகு. அதே நேரம் பாருங்கள், இந்த செய்தியிலே சலவாத்து வரவில்லை. நாம் துஆ செய்வதனுடைய ஒழுங்கை பார்த்திருக்கிறோம், முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அது இந்த செய்தியிலே வருகிறது. இரண்டாவது நபி மீது நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டும், அது இங்கே வரவில்லை. சலாம் மட்டும்தான் வந்திருக்கிறது, அதற்கு பிறகுதான் பிரார்த்திக்க முடியும். சில செய்திகள், சில ஹதீஸுகளை நாம் இப்படித்தான் விளங்க வேண்டும். ஒரு விடயம் ஒரு ஹதீஸிலே இருக்கும், இன்னொரு விடயம் இன்னொரு செய்தியிலே இருக்கும். அனைத்தையும் சேர்த்துதான் அதனுடைய வடிவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலே அது இல்லையே, இப்படியும் செய்யலாம் என்று விளங்கக்கூடாது. இதிலே அத்தஹியாத்து வந்திருக்கிறது, அதற்கு பிறகு பிரார்த்திக்க வேண்டும். அத்தஹியாத்து முடிந்தவுடன் தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று இதை வைத்து நாம் விளங்க முடியாது. எனவே இதிலே அத்தஹியாத்தில் ஆரம்பித்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது வரைக்கும் வரிசையாக தொடர்ந்து வருகிறது. அதற்கு பிறகு அத்தஹியாத்தை நாம் ஓதிவிட்டோமா, இதற்கு இடையில் ஒரு அம்சம் காணப்படுகிறது. சுனன் நசாயி என்ற கிரந்தத்தின் 1311 செய்தியிலே அது இடம்பெறுகிறது. அன்ன ரசூலல்லாஹ் கான யகூலு ஃபீ ஸலாத்திஹி பஅதத் தஷஹூதி. அதாவது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே தஷஹூதிக்கு பிறகு சொல்வார்கள். இந்த தஷஹூத் என்ற இந்த அரபு வாசகம் அத்தஹியாத்தை முழுமையாகவும் குறிக்கும். அதாவது அத்தஹியாத் அமர்வு, இதை முழுமையாகவும் தஷஹூத் என்று குறிக்கப்படும். அதிலே உள்ள சலவாத்து துஆ அனைத்தையும் சேர்த்து, சில ஹதீஸுகளிலே அந்த சலவாத்து துஆவெல்லாம் விட்டுவிட்டு நாம் மேலே பார்த்தோமே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்று, இதனை மட்டும் தஷஹூத் என்றும் குறிக்கப்படும். இந்த செய்தியிலே பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதுக்கு பிறகு இப்படி சொல்வார்கள். தொழுகையிலே தஷஹுது ஓதியதன் பிறகு இப்படி சொல்வார்கள். அத்தஹியாத் ஓதியதன் பிறகு அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் வ அஹ்சனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தையாகும், வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்தது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் என்ற இந்த வார்த்தையை அத்தஹியாத்து ஓதியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சுனன் நசாயி என்ற கிரந்தத்தின் 1311 இலக்கத்திலே பதிவு செய்ய படக்கூடிய ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அத்தஹியாத்தை பார்த்துவிட்டோம், அடுத்தது அஹ்சனுல் கலாமி என்பதனையும் பார்த்துவிட்டோம். அடுத்தது துஆ செய்ய முடியுமா? அடுத்ததாகவும் அவசரப்பட்டு துஆ செய்ய முடியாது. ஏன்? அங்கே அந்த ஒழுங்கு இருக்கிறது, அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறோம், இதுதான் நடந்திருக்கிறது இதுவரைக்கும். அத்தோடு சேர்த்து மேலதிகமான விடயங்கள் வந்திருக்கிறது, இன்னும் சலவாத்து சொல்லவில்லை. எனவே இந்த இடத்திலே நாம் பிரார்த்திப்பதற்கு முன் சலவாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த சலவாத்தை பொறுத்தவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது சலவாத்து கூறும்படி அல் குர்ஆனிலே சொல்கிறான், உங்கள் மீது சலாம் சொல்லும்படி சொல்கிறான், எங்களுக்கு தெரியும் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று, சலவாத்து எப்படி சொல்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு 7 வடிவங்களை சுட்டி காட்டுகிறார்கள். 7 வடிவங்களிலே சலவாத்து சொல்ல முடியும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். வலமையாக நாம் ஓதக்கூடிய ஒரு வடிவம் இதிலே வ அலா ஆலி இப்ராஹிம இல்லாமல் சில, அதாவது ஒரு வடிவம் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அப்படியே வித்தியாசப்பட்டு நபி மீது, அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய மனைவியார்கள், இவர்கள் மீது எல்லாம் சேர்த்து செலவாத்து வருகிறது. இப்படி 7 வடிவம் காணப்படுகிறது. இந்த இடத்திலே நபி மீது நாம் எப்படியாவது ஒரு வடிவத்திலே செலவாத்து சொல்ல வேண்டும். இந்த செலவாத்தையும் நாம் சொல்லிவிட்டோம் என்றால், இதற்கு பிறகு நாம் பிரார்த்தனை செய்வதற்குரிய இடத்தை வந்தடைகிறோம். அதற்கு பிறகு நாம் நாடிய பிரார்த்தனைகளை செய்து கொள்ள முடியும். ஏன்? அந்த ஒழுங்கை நாம் சரியாக செய்துவிட்டோம், அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டோம், நபி மீது சலவாத்து சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு நாம் என்ன செய்யலாம்? நாடிய பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். இந்த இடத்திலே நாம் தொடர்ச்சியாக ஓதி வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, அதை நாம் ஓதி வருகிறோம். ஏனென்றால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதனை ஓதுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். அதுதான் 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 588 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய இலக்கத்தை கூறும்போது அதனை எடுத்து பார்க்க விரும்புபவர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது அரபு புத்தகத்திலே இருக்கக்கூடிய இலக்கமாகும். இது தமிழாக்கங்களுக்கு பொருந்தாது, அதிலே வித்தியாசப்படும். சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தினுடைய இலக்கம் அதே மாதிரியாக இருக்கும், அரபியிலும் தமிழிலும். ஆனால் சஹீஹ் முஸ்லிமுடைய இலக்கம் வித்தியாசப்படும். அதனை நாம் தேடுவதென்றால் அதனுடைய தலைப்பு வாரியாகத்தான் தேடி எடுக்க வேண்டும். தமிழாக்கங்கள் பொதுவாக உரைகளிலே குறிப்பிடப்படக்கூடிய இலக்கம் அரபியிலே இருக்கக்கூடிய இலக்கம். எனவே இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா தஷஹத அஹதுக்கும் ஃபல்யஸ்தஈது பில்லாஹ் மின் அர்பஇன், உங்களிலே ஒருவர் அத்தஹியாத்திலே இருக்கும் போது அவர் அல்லாஹ்விடமிருந்து நான்கு விடயங்களை விட்டும் பாதுகாப்பு கோர வேண்டும் கட்டளை. இதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். துஆதானே, விரும்பினால் செய்யலாம் அல்லது விடலாம் என்று நினைக்க முடியாது. இதை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறார்கள். ஃபலியஸ்தஈது பில்லாஹ், அவர் அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு அவர் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து விட்டு சொல்கிறார்கள். யகூல், அவர் சொல்லுவார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம். அந்த நான்கு விடயங்களில் முதலாவது, யா அல்லாஹ், உன்னிடம் நான் நரகின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இதனுடைய மொழிபெயர்ப்புகளை எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து இதனை துஆ செய்வோம் என்றால் உண்மையிலேயே அந்த தொழுகை ஒரு உயிரோட்டமான தொழுகையாக இருக்கும். வெறுமெனவே நாம் வார்த்தை அளவிலே ஓதுகிற போது எம்முடைய சிந்தனை வேறொரு இடத்தில் தான் இருக்கும். இதனுடைய கருத்தை பாருங்கள், யா அல்லாஹ், உன்னிடம் நான் நரகின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இதனை பற்றி எமக்கு தெரியும். அதனுடைய நெருப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, கையை நாம் அதிலே வைக்க மாட்டோம், அது வந்து எம் மீது பாய்ந்து விட்டால் தாங்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தின் நெருப்பு நரக நெருப்பின் 70%. இதே போன்று இன்னும் 69 மடங்கு அந்த நரக நெருப்பு காணப்படும். எனவே இதனை நாம் சற்று உணர்ந்து பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக நான் இந்த இடத்திலே கூறுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் இதிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். நாம் அல்ஹம்து சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதுகிறோம். ஏனென்றால் அது ஒரு பெருமதியான விடயம். அதே போன்று ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் இதை நீங்கள் கேளுங்கள், பாதுகாப்பு கோருங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன், அது அந்த அளவு பெருமதியான ஒரு விடயம். இரண்டாவது, வமின் அஸாபில் கபர், முதலாவது நரகிலிருந்து பாதுகாப்பு கோருங்கள், இரண்டாவது கபரிலிருந்து பாதுகாப்பு, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கோருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் வமின் அஸாபில் கபரி, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். கபருடைய வேதனை எப்படி? எமக்கு தெரிந்த ஒரு செய்தி, ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அருகாமையில் செல்கிறார்கள். அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்படுகிறது, இந்த கபரிலே வேதனை நடக்கிறது. சொன்னார்கள், பெரிய ஒரு காரியம் இவர் செய்யவில்லை, லேசாக நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இரண்டு கபர்களில் இருந்தது. அந்த இரண்டு கபர்களிலும் இருந்தவர்கள் செய்தார்கள். அதிலே ஒருவர் செய்தது, சிறுநீர் கழிக்கும் போது அந்த சிறுநீர் துளிகள் மேலே படுவதை விட்டும் அவர் பராமுகமாக இருந்தார். அதை பற்றி கணக்கில்லை அவருக்கு. இப்படி சிறுநீர் கழித்தார், இதனால் கபரிலே வேதனை நடக்கிறது. நாம் லேசாக நினைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கலாம். அதே போன்று இரண்டாவது, கோல் சொல்லி திரிந்தார் இன்னொரு மனிதர், இதையும் நாம் லேசாக நினைக்கிறோம். இது ஒரு பாரதூரமான விடயம், ஆனால் லேசாக நினைக்கிறோம். புறம் பேசுவதை லேசாக நினைப்பதை போன்று கோல் சொல்லி திரிவது, ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் மூட்டி விடுவது. சொன்னார்கள், இதற்காக கபரிலே வேதனை நடக்கிறது என்றால் எம்முடைய மற்றைய தவறுகளுக்கு கபரிலே தண்டனை இருக்கிறதா என்பதற்கு எமது மனசாட்சியே பதில் சொல். திருடுவதாக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு விடயங்களாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்கு கபரிலே தண்டனை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்பதனை இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் நரகிலிருந்து பாதுகாப்பு கோருங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்கிறார்கள், என்ன செய்யுங்கள், கபருடைய தண்டனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருங்கள். மூன்றாவது சொல்கிறார்கள், வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், என்ன செய்யுங்கள், மூன்றாவது ஒரு முக்கியமான விடயத்திலிருந்து பாதுகாப்பு கோருங்கள். இந்த உலக வாழ்க்கை மஹ்யா வல் மமாத் மரணம், இந்த நேரங்களில் இருக்கக்கூடிய சோதனைகளில் இருந்து பாதுகாப்பு கோருங்கள். இந்த உலகத்திலே வாழுகிற போது சோதனைகள் ஏற்படும், இந்த சோதனைகளில் இருந்து பாதுகாப்பு கோருங்கள். பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும், இந்த இஸ்லாத்தை விட்டும் தூரமாக கூடிய ஒரு அளவிலே, பிழையான வழியை நோக்கி செல்லக்கூடிய அளவிலே சில சோதனைகள் ஏற்படும். அதே போன்று மரண வேளையிலே சில நோய் நொடிகளின் காரணமாக இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடிய அளவிலே சோதனைகள் ஏற்படும். சில இருப்பார்கள் பெருத்த அளவிலே சேமித்து வைத்திருப்பார்கள், ஆனால் ஒரு நோய் அனைத்தையும் கரைத்து குடித்துவிடும். இந்த உலகத்தின் சோதனைகள், அதே போன்று மரண வேளையின் சோதனைகள், சில இருப்பார்கள் அவசரமாக அல்லது கொஞ்ச நாளிலே போய் சேர்ந்து விடுவார்கள், ஆனால் இன்னும் சிலர் இழுபட்டு இழுபட்டு அவரும் அவஸ்தைப்பட்டு பிறரையும் கஷ்டப்படுத்தி போய் சேர்வார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. இதனையெல்லாம் நாம் அந்த அத்தஹியாத்திலே இருந்து கொண்டு ஓதுகிற போது நினைத்து பார்த்தால் அந்த தொழுகை உயிரோட்டமானதாக இருக்குமா இருக்காதா, இதனையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது எம்முடைய சில்லறை பிரச்சனைகள் சில்லறையாக எமக்கு தெரியுமா இல்லையா? எனவே இந்த தொழுகை இந்த அனைத்தையும் கொண்டு வரும், அதற்குரிய அனைத்தும் அதிலே இருக்கிறது, நாம் தான் அதனை புரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்வின் சோதனை மரணத்தின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு கோருங்கள். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹுத் தஜ்ஜால், நாலாவது ஆகப்பெரிய சோதனை. இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அந்த காலத்தை அடைவானாக இருந்தால் தப்புவது சிரமம். யார், மஸீஹுத் தஜ்ஜால், தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான், அந்த நேரத்திலே அதிகமானவர்கள் காஃபிராகி விடுவார்கள். அவன் அல்லாஹ்வை போன்று சில விடயங்களை செய்து காட்டுவான். மலையை பொழி என்பான், மலை பொழியும். புட்களை வளரு என்பான், புட்கள் வளரும். ஒரு மனிதனை இரண்டாக பிளப்பான். இப்படியெல்லாம் செய்கிற போது அவனை பலர் ஈமான் கொள்வார்கள், இவர்தான் அல்லாஹ், இவனை தான் நாம் இவ்வளவு காலம் வழிபட்டு கொண்டிருந்தோம், நேரடியாக வந்துவிட்டார் என்று அவர்கள் நினைப்பார்கள். பெருத்த சோதனைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோருங்கள். எனவே இதனை யோசிக்கிற போது அந்த காலத்தில் நடக்கக்கூடிய இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் யோசிக்க முடியும். தொழுகையிலே இவற்றையெல்லாம் நாம் யோசிக்கிற போது உண்மையிலேயே அந்த தொழுகை ஒரு உயிரோட்டமான தொழுகையாக காணப்படும். எனவே இது நான்காவதாக நாம் ஓதி வரக்கூடிய ஒரு பிரார்த்தன் ஒரு விடயம். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபி அல்-க்வபரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹுத் தஜ்ஜால். எனவே இதனை நாம் பாடமாக்கவில்லை என்றால் இதனை நாம் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஓதுங்கள் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வரிசைகளை நாம் விடயங்களை சரியாக செய்துவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு நாம் நாடியதை துஆ செய்து கொள்ளலாம். அது இன்ன இன்ன துஆக்கள் என்று வரவில்லை, நாம் விரும்பிய துஆவை கேட்க முடியும். அதுல பொதுவான அனுமதி மேலே வந்துவிட்டது. அத்தஹியாத்தை ஓதியதன் பிறகு இவர் விரும்பியதை ஓதிக்கொள்ளலாம். இடையிலே நாம் இந்த ஒழுங்குகளையும் கடைபிடிக்க வேண்டும். இதுல இறுதியாக நான் ஒரே ஒரு செய்தியை கூறி இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு பிரார்த்தனை, எம்மேலே அதிகமானவர் ஓதுவதில்லை, இந்த இடத்திலே நாம் படித்துக் கொண்ட ஒரு புது செய்தியாக இருக்கலாம் என்பதற்காக நான் இந்த இடத்திலே இதனை குறிப்பிடுகிறேன். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே, சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 771 இலக்கத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் அரபு புத்தகத்திலே, அந்த செய்தியிலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகைக்காக எழும்பிவிட்டால் தக்பீரிலே என்ன துஆக்களை ஓதுவார்கள், ருக்குவிலே சுஜூதிலே என்ன ஓதுவார்கள், அப்படியே வந்து இறுதியாக வருகிறது அவர்கள் அந்த தொழுகையிலே அத்தஹியாத்துக்கும் சலாம் கொடுப்பதற்கும் இடையில் இறுதியாக இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறுதியாக இதை ஓதிவிட்டு அடுத்தது சலாம் கொடுப்பது, என்ன அது? அல்லாஹும் மக்ஃபிர்லி மா கத்தம்து, யா அல்லாஹ் நான் முற்படுத்திவிட்ட பாவங்களை மன்னித்திடுவாயாக, ஒமா அஹர்து பின்னால் நான் செய்ய வைக்கக்கூடிய பாவங்களையும் மன்னித்திடுவாயாக, ஒமா அஸ்ரர்து ரகசியமாக நான் செய்துவிட்ட பாவங்களையும் மன்னித்திடுவாயாக, ஒமா அலந்து பகிரங்கமாக நான் செய்த பாவங்களையும் மன்னித்திடுவாயாக, ஒமா அஸ்ரஃப்து நான் வரம்பு மீறி செய்த பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. இந்த வார்த்தை எதை குறிக்கும் என்றால், மார்க்கம் என்ற போர்வையிலே சில நேரங்களிலே வரம்பு மீறக்கூடிய சில தருணங்கள் எமக்கு ஏற்படும். மார்க்கம் என்று நினைத்து செய்திருப்போம், அல்லது இப்பொழுதும் செய்வோம், ஆனால் அது பிழையாக இருக்கும். இதையும் இது குறிக்கும், பிழையான முறையில் வரம்பு மீறுவதையும் குறிக்கும். நான் வரம்பு மீறி செய்துவிட்ட பாவங்களையும் மன்னித்துவிடு, வமா அந்த இன்னொன்றையும் மன்னித்துவிடு, என்ன? என்னை விட நீ தெரிந்திருக்கிறாயே, தெரிந்ததெல்லாம் கேட்டுவிட்டேன், இதையும் தாண்டியும் என்னில் பிழைகள் இருக்கும், என்னை விட நீ தெரிந்திருக்கிறாயே, அந்த என்னுடைய பாவங்களையும் மன்னித்துவிடு. அந்தல் முகத்திம் நீதான் முன்னேற்றம் காண செய்பவன், நீதான் பின்னடைவையும் ஏற்படுத்தக்கூடியவன். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர இலாஹ் வேறு ஒருவரும் இல்லை என்ற இந்த பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையில, ஒவ்வொரு தொழுகையிலும் தஷஹுதுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன் இறுதியாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த துஆவையும் நாம் பாடமாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவது எந்தளவு அவசியமானது என்பதனை சென்ற பாடத்திலே நாம் விளங்கி இருந்தோம். இந்த பாவங்கள் எமக்கு ஏற்படக்கூடிய இன்னும் சில வழிகள் இந்த ஹதீஸிலே காணப்படுகிறது. இதையெல்லாம் யோசிக்கிற போது ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நடுநிலையை, ஒரு நடுநிலையான மனநிலையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலரை நாம் பார்த்திருக்கிறோம், அவர்கள் தவறே செய்யாதவர்கள் போன்று பிறருடைய தவறுகளை விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். பாருங்கள், எப்படியெல்லாம் தவறு ஏற்படுகிறது, முற்படுத்தியவைகள், பிற்படுத்தியவை, ரகசியமாக, பரகசியமாக, மார்க்கம் என்று நினைத்து செய்த வரம்பு மீறல்கள், எமக்கே தெரியாத பாவங்கள் என்றால் எல்லோரிலும் பாவங்கள் இருக்கும். இதுதான் சுருக்கம். எனவே இதனை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாவ மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதனை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இதனை சகோதரர்கள் பாடமாக்கிக் கொள்வது ஒரு பிரயோசனமான ஒன்றாகும். ஏனென்றால் அந்த நேரத்திலே நாம் விரும்பியதை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து வந்த ஒரு சுன்னா, இது கட்டாயமான கட்டளையான ஒரு விடயம் அல்ல என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துஆவை ஒரு முறை சொல்வதென்றால், அல்லாஹும் மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலந்து வமா அஸ்ரப்து வமா அந்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா அந்த. இது போன்ற இன்னும் எமக்கு என்ன என்ன பிரார்த்தனைகள் தெரியுமோ அனைத்தையும் அந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதற்கு அனுமதி எமக்கு இருக்கிறது. எனவே இன்று நாம் படித்துக்கொண்ட இந்த விடயத்தை தெளிவாக நாம் உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். அத்தஹியாத்தினுடைய முழுமையான வடிவத்தை படித்திருக்கிறோம். முதலிலே அல்லாஹுவை புகழுவது என்பது அத்தஹியாத்திலே அடங்கியிருக்கிறது. அதற்கு பிறகு அஹ்சனுல் கலாம் என்பதனை ஓத வேண்டும். அதற்கு பிறகு நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு முக்கியமான நான்கு எம்மை நாசமாக்கக்கூடிய தடுமாற வைக்கக்கூடிய விடயங்களிலிருந்து பாதுகாப்பு கோரும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாம் நாடிய துஆக்களை ஓத முடியும். அதிலே ஒரு துஆ, நபி அவர்கள் ஓதிய ஒரு துஆவை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னும் பல்வேறு துஆக்கள் காணப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகு வரக்கூடிய பாடங்களிலே அதனையும் நாம் பார்த்து கொள்ளலாம். எனவே எந்த விடயங்களை நாம் கற்றோமோ அவற்றை எமது சிந்தனையிலே ஆழமாக நிறுத்தி எமது செயல்பாடுகளிலே நாம் கொண்டு வருவோமாக. அதற்கு அல்லாஹு தஆலா துணை புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும்.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.